நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். சர்வதேச பெண்கள் தினம் குறித்த சிறப்பு பரிமாற்றம் நிகழ்ச்சி, இதில் கலந்து கொள்கின்றவர்கள் காந்திமதி, சுசீலா, துளசி மற்றும் மிஷேல் ஆகியோர். வணக்கம் காந்திமதி, துளசி, மிஷேல், சுசீலா. அனைத்துலக பெண்கள் தினம் சொல்லும்போது பொதுவாக வந்து அவர்கள் எதிர்கொள்கின்ற சவால்கள், பிரச்சனைகள் அப்படிதான் பேசுவோம். நாம் வந்து அனுபவத்தோடு பேச போகிறோம்னு நினைக்கிறேன். மிஷேல், உங்ககிட்ட தான் நான் முதல்ல கேட்கலான்னு நினைக்கிறேன். இப்போ மிஷேல், உங்களை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு திருநங்கை இல்லையா?
ஆமாம்.
இப்போ திருநங்கைங்கிற ஒரு அடையாளத்தோட இந்த சமூகத்தில், குறிப்பாக தமிழ் சமூகத்தில் வாழ்றதுங்கிறது எளிதானது இல்லைன்னு எல்லாருமே, இதை கேட்டுட்ருக்கிற எல்லாருமே ஒத்துக்குவாங்க. எந்த மாதிரியான சிக்கலை வந்து நீங்கள் எதிர்கொள்கிறீங்க மிஷேல்? உங்கள் அனுபவத்தை சொல்லுங்களேன்.
பாருங்க, முதல் முதல்ல நாங்கள் வந்து ஒரு திருநங்கைய உணர்றது வந்து எங்களுடைய உடல் வந்து வேற, எங்களுடைய ஆத்மா வந்து வேற. ஆத்மான்றது வந்து எங்களுடைய உயிர், அதாவது உடல்ன்றது வந்து வெளியுள்ள பாகங்கள். ஒரு ஆண் பெண்ணா மாறுறத வந்து இந்த உலகம் சில சமயத்துல ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா இருந்த போதிலும் இப்பொழுதுக்கு நிறைய மாற்றங்கள் அமைஞ்சு கொண்டு வருது. ஆனாலும் இருந்த போதிலும் இவங்களுடைய பார்வையில இருந்து நாங்க எந்த நேரமும் நாங்க வெளியே போற நேரமா இருக்கட்டும், அதாவது நாங்க இருந்த ஊர்ல இருந்து சொல்லிட்டு வரேன். நான் வந்து முதல் முதல்ல நாங்க ஒரு சாரி கட்டிட்டு ஒரு ஆண் வந்து நடந்து போறதுக்கு ரொம்ப வெக்கப்படுவோம் வெளியில. ஆனா இதையே நாங்க சவாலா ஏற்றுக்கொண்டுதான் நாங்க முத சாரி கட்டிட்டு நடந்த ஆரம்பிச்சோம். எவ்வளையோ அவமானங்கள், எவ்வளையோ துன்பங்களும் துயரத்தையும் தாண்டிதான் வந்தோம் நாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, டாய்லெட்ன்றது வந்து ஆணுக்கு இருக்கு, பெண்ணுக்கு இருக்கு. இது என்னுடைய சம்பந்தப்பட்டு, அதாவது நான் படிக்கிற ஒரு கேம்பஸ்ல வந்து அனுபவிச்ச ஒரு பெரிய வெக்கம் அவமானம்ன்றது எனக்கு இருக்குது நிறைய. இதுல முதல் முதலாக நான் வந்து யூனிவர்சிட்டியில கேம்பஸ்க்கு போகும்போது ஆண் பெண்ணுன்ற ஒரு டாய்லெட் இருக்கும் போது எங்களால வந்து அந்த இடத்துக்கு போக முடியல. பெண்ணுகிட்ட போனா முதல்ல வெளியே போகணும்னு சொல்லுவாங்க, ஆண் இடத்துல போனா தொந்தரவு நிறைய இருக்கும். நாங்க அந்த நேரம் வரைக்கும் நாங்க காத்திருந்து கிளாஸ்க்கு கேம்பஸ்க்குள்ள எல்லாம் லெக்சரர் வந்துட்ட பிறகுதான் நாங்க போக முடியும் எங்களுடைய கிளாஸ் ரூம்ல விட்டு பாத்ரூம் போறதுன்னு. இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பாக்குறதுக்கு வெளி உலகத்துல வந்து ரொம்ப இதா இருக்கும். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்களா இருந்துச்சு.
மிஷேல், நீங்க வந்து இப்ப உங்க பல்கலைக்கழகம் அல்லது பள்ளிக்கூடம் அந்த அனுபவத்தை சொன்னீங்க. இப்ப உங்க பெற்றோர் அவர்கள் வந்து உங்களை எப்படி ஏற்றுக்கொண்டார்களா, என்ன மாதிரி?
இல்ல, என்னுடைய பெற்றோர் வந்து நான் படிக்கிற வயதிலேயே வந்து என்னுடைய பாலினத்தை உணர்ந்த பிறகு நான் எங்க தகப்பனாரிடம் சொன்னேன். ஆனா அவர் ஏற்றுக்கொண்ட விஷயத்த நான் வீட்டு விட்டு வெளியே ஏறிய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு.
இப்ப நீங்க எந்த நாட்டுல இருந்து வந்திருக்கீங்க மிஷா?
நான் வந்து மலேசியா நாட்டுல இருந்து.
சரி, மலேசியால இருந்து என்ன, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க அங்க வந்தீங்க ஆஸ்திரேலியாவுக்கு?
12 வருஷத்துக்கு முன்னாடி.
சரி, இப்போ அதுக்கு முன்னாடி வந்து இப்போ மலேசியா பொறுத்தளவில் உங்களுக்கு நண்பர்கள் இருப்பாங்க, அவங்க வந்து நீங்கள் புதிய அடையாளத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் உங்களை ஏற்றுக்கொண்டாங்களா?
இல்லை, என்னுடைய நண்பர்கள் சொன்னால் கூட படிச்சவங்க யாருமே இப்போ என்னோட கான்டாக்ட்ல இல்லை. முத முத என்னை ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் கிராஜுவேட் பண்ணிட்ட பிறகு எல்லாருமே வந்து ஓ இவங்க கூட இந்த அளவில் இருக்கிறாங்க அப்படின்றபடியா என்னைய வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நண்பர்கள் மட்டும்தான் ஏத்துக்கிட்டாங்க. மத்த ஆண் நண்பர் யாருமே என்னுடைய கான்டாக்ட்லயே பேசுறது.
சரி, இப்ப ஆஸ்திரேலியா பொறுத்தளவுல என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கு உங்களுக்கு?
ஆஸ்திரேலியா பொறுத்த வரையில நம்ம சிக்கல்னு சொல்றதுக்கு வந்து பெரிய விஷயங்கள் இல்லை. ஆனா நான் இங்க வந்த பிறகு திருமணத்தை பத்தி இந்த ஒரு இரண்டு சேர்க்கை அப்படின்றாங்க இல்லைங்களா, அதை வந்து பெத்தவங்க மித்தவங்க, அதாவது அவங்களோட கண் பார்வையில அவங்க பிள்ளைங்களுக்கு நாளைக்கு வாரிசு இல்லாம போயிடும். அதாவது இவர்கள் இரண்டு பேரும், அதாவது ஒரு திருநங்கையும் ஒரு ஆணும் கல்யாணம் பண்ணிட்டா அவங்களோட மகன்களோட வாழ்க்கை வீணாயிரும் அப்படின்றது அவங்க ஒரு பெரிய ஒரு விஷயமா வைக்கிறாங்க இங்க வந்து. ஆனா அவங்க எங்களோட இருதயத்தை பார்க்கல.
சரி, இப்ப வந்து திருநங்கைங்கிற அடையாளம் வந்து இவ்வளவு சிக்கலை கொண்டு வர்றதுக்கு நம்ம சமூகம் தான் காரணம். இப்ப சமூகத்தை பொறுத்தளவுல ஏன் அப்படியான ஒரு பார்வை இருக்குன்னு உங்களுக்கு படுது? காந்திமதி, துளசி, மிஷேல், சுசீலா, நீங்க நாலு பேருமே சொல்லாமே.
நம்ம சமுதாய இதுபடி நம்ம நிறைய நமக்கு உள்ள ஒரு ஸ்டிக்மான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நம்ம பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி வைக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல. நம்ம அந்த அப்படி உள்ளவங்க கூட நம்மளுக்கு பழகிறதுக்கான நம்ம மனசை நம்ம விரித்து வைக்கிறது இல்லை. நம்ம இன்னொன்னு ஒண்ணு, நல்ல நல்ல அவங்களுடைய பணிகளை தொடர்வதற்கு இப்படிதான் நாங்க இருப்போம். ஏன்னா வீட்டுல இருந்து துரத்தும் பொழுது அவங்களுக்கு என்ன வேலையில போறது என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி இப்போ நல்ல பணிகள்ல இப்போ இருக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. இது இன்னும் அவங்க நான் சொன்ன மாதிரி மொத்தமாவே பெண்மையுடனே இருக்கணும்னு நினைக்கிறதுனால உண்மையிலேயே இந்த மகளிர் தினத்துக்கு இவங்களை மிஷல் நாங்க அழைக்கணும் அப்படின்னு நினைச்சது. அவங்களையும் சிறப்புரையாற்ற சொல்லியிருக்கிறோம். அவங்களுடைய அனுபவங்களை முழுவதுமாக கேட்பதற்கு.
இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு நோய் அல்லது குழந்தைக்கு வந்து ஒரு என்ன டிசபிலிட்டின்னு சொல்கிறோம் இல்லை, அதாவது மாற்றுத்திறனாளி அது மாதிரி எல்லாம் வந்தால் கூட அந்த பொறுப்பு, அதை பராமரிக்கிற பொறுப்பு வந்து பொதுவாக தாயை சார்ந்தது, அந்த பெண்ணை சார்ந்ததுங்கிற மாதிரியான ஒரு போக்கு தான் இருக்குது. இப்போ துளசி உங்களை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை வந்து ஆட்டிசம் அதோடு இருக்கிறாங்க, எப்படியான சவால்கள் துன்பங்கள் அல்லது சிக்கல்கள் நீங்கள் எதிர்கொண்டீங்கன்னு சொல்லலாமே?
குழந்தை அப்புறமா 2 வயசுல அவங்க அதாவது பீடியாட்ரிஷியன் எல்லா தெரப்பி ஸ்பீச் தெரப்பி ஆக்குபேஷனல் தெரப்பி சைக்காலஜி சைக்காட்ரி எல்லாம் இருந்து அவங்களே டிசைட் பண்ணி ஒரு லேபிள் கொடுத்தாங்க பையனுக்கு ஓட்டிசம். ஸோ அந்த அதை கேட்டதுல இருந்து ஒரு மனமெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியல. என்னுடைய குழந்தை வந்து மற்றவங்க பிள்ளைங்கள் மாதிரி ஒரு நார்மலான பிள்ளை என்று தான் ஆசைப்பட்டேன். ஆனா நான் ஆசைப்படுறதுல உலகத்துல இருக்கிற எந்த அம்மாவுமே தன் குழந்தை வந்து ஒரு சர்வசாதாரணமான பிள்ளையா இருக்கணும், இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய தலைவனா வரணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அந்த நிலைமையில நான் வந்து வேலைக்கும் போயிட்டு இருந்தேன் அந்த நேரத்துல. சோ வேலைக்கு போகும்போது என்னால அங்கேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இங்க ப்ரீ ஸ்கூல்ல என் குழந்தைய வச்சிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் மோகேஜ் வாங்கி அதை வாங்கினதாலையும் என்ன பண்றேன்னே புரியதில்ல. சோ எனக்கு பணத்தை விட குழந்தை தான், அவனை எப்படியாவது காப்பாத்தி அவனை இண்டிபெண்டா அவனை வாழ வைக்கணும்னு எல்லாத்தையுமே தியாகம் பண்ற மாதிரி என்னுடைய வேலை என்னுடைய மற்ற பெண்கள் மாதிரி சந்தோஷமா கூட இருக்க முடியல. அவனுக்காண்டியே எல்லாமே முழு நேரத்தை ஒதுக்கி அவனை எப்படியாவது பேச வைக்கணும். ஏன்னா அவன் பேச முடியாததுனால அவன் மண்டை அடிக்கிறது கத்துறது ஏன்னா அவனுக்கு வார்த்தை சொல்ல முடியல. ஐ மீன் என்னுடைய கனவுகள் அவருக்கு கூட இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு அவருக்கும் தெரியாது. ஸோ நானே போய் ஒவ்வொரு தெரப்பி கிட்டையும் போய் ஒரு பீடியாட்ரிஷியன் அவங்க கிட்ட எல்லாம் போய் என்ன எப்படி இவனுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம் என்று போராட தொடங்கிட்டேன்.
சமூகம் வந்து உங்க மகனை வந்து ஏற்றுக்கொண்டதா அல்லது நண்பர்கள் வந்து பழையபடி இருந்தாங்களா, என்ன மாதிரியான அனுபவம்?
இது சொல்றது கொஞ்சம் தயக்கம் தான். ஆனா நான் இனி தயங்குறதா இல்லை, ஏன்னா இன்னைக்கு மகளிர் தினம் வேற. அதாவது ஒரு பார்ட்டிக்கு போகும்போதோ ஒரு எல்லாருமே கெட் டுகெதர் பண்ணும்போது என்னுடைய பையன் கத்துவான் அழுவான் என்று தெரிஞ்சதாலேயே அவங்க முதலே சொல்லிடுவாங்க, குழந்தைய அழைச்சிட்டு வந்துடாதீங்கன்னு. ஸோ அந்த அப்படி சொல்லும் போதெல்லாம் என்னுடைய மனம் ரொம்ப அழுதுட்டு இருப்பேன், என்ன பண்றேன்னே தெரியாது. அவங்க கிட்ட சொல்லிடுவேன் ரொம்ப நன்றி நான் வர முடியாதுன்னு. ஆனா ஒரு சிலர் அதையும் தாண்டி வாங்குவோன்னு கூப்பிடுவாங்க. அப்புறமா உங்க பையன் அதை தொடக்கூடாது இதை தொடக்கூடாதுன்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலயே நான் பையனை அழைச்சி வெளியில போறது இல்லை. அப்படியான சூழ்நிலையெல்லாம் சந்திச்சேன். பாகுபாடு காட்டுறாங்க. அதாவது நீங்க பாருங்க, இந்த ப்ரீ ஸ்கூல்ல இருந்தே அவங்க சொல்றாங்க உங்க பையன் வந்து டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றாரு. அப்புறம் அந்த ஸ்கூல்ல கூட அவங்க சொல்லுவாங்க சப்போர்ட் யூனிட்டுக்கு விடுங்க, மெயின் ஸ்ட்ரீம் போனீங்கன்னா சப்போர்ட் யூனிட்ல விடுங்கன்னுவாங்க. அதை விட அந்த பையனால வந்து இண்டிபெண்டா லைக் டாய்லெட் போக முடியாது, அவனுக்கு பேச முடியாது, ரொம்ப பிஹேவியர் இஷ்யூ இருந்தா உடனே அவங்க சொல்லுவாங்க ஸ்பெஷல் நீட் ஸ்கூலுக்கு போடுங்க. இல்ல நான் என்ன பண்ணினேன், இதுக்காண்டியே ஒரு நான் ஒரு ஆசிரியரா ஸ்பெஷல் நீட் ஆசிரியரா படிக்க தெரிஞ்சு அவங்க அந்த ஸ்கூல்லயே போய் வேலை செய்ய ஆரம்பித்தேன் என் குழந்தைக்காண்டி எப்படி என்ன செய்யலாம்ண்டு. அப்புறம் என்னுடைய கருத்து என்னன்னா என்னுடைய குழந்தை அந்த ஸ்பெஷல் நீட் ஸ்கூல்ல விட்டா அவன் வாழ்க்கை அதாவது ஃபியூச்சர் என்ன அவன் பின்தங்கி போயிடுவான்ன்றதுதான் என்னுடைய இது. சோ நான் அதை வந்து எதிர் நீச்சல அந்த அந்த பாடசாலை அவங்க கிட்ட சொன்னேன், என் பையன் வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம்லதான் படிக்கணும் என்று நான் போராடி கிளாஸ்ல படிக்க வச்சேன். அப்புறமா அவன் வந்து மற்ற பசங்களோட முடித்தோட அப்புறம் கிளாஸ்ல உட்கார மாட்டான் அப்படியான இஷ்யூஸ் வரும்போதுதான் அவங்க சொல்லிட்டாங்க சப்போர்ட் யூனிட்ல போடுங்க. அண்டு ஸோ நான் அதுக்கப்புறம் ஏழு ஸ்கூல் அவனுக்கு ஏழு பாடத்துல மாத்தி அவனை நோத்ரோ பப்ளிக் ஸ்கூல்ல விட்டு இன்னைக்கு அவன் ஒரு நல்ல செகண்டரி ஸ்கூலுக்கும் போய் இப்ப வந்து அவன் ஒரு ஐடி படிக்கிற அளவுக்கு அவனை இந்த சமுதாயத்துல கொண்டு வந்திருக்கேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
பொதுவாகவே ஒருத்தருக்கு 50 வயதுக்கு மேலே வேலை போயிடுச்சுன்னா அந்த வேலை கிடைக்கிறது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலும் குறிப்பாக வந்து பெண்களுக்கு அது நடந்துச்சுன்னா இன்னும் கடினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதற்கு பலவித காரணங்கள் உள்ளன. ஆண்களுக்கு வேலை கிடைக்கிறதோட பெண்களுக்கு வேலை கிடைக்கிறது கடினம் அப்படின்னு பொதுவாக சொல்லப்படுறதுண்டு. சுசீலா, உங்கள் அனுபவம் எப்படி? நீங்கள் வேலைக்கு போகலை நினைக்கிறேன், சொல்லுங்களேன் உங்கள் அனுபவம் அல்லது மற்றவங்ககிட்ட கேட்டறிந்த அனுபவத்தை சொல்லுங்களேன்.
என்னை பொறுத்தவரையில் நான் வந்து குடும்ப தலைவியாக தான் இருந்திருக்கேன். வீட்டில் வளர்ந்ததும் அந்த மாதிரி வாழ்ந்ததும் குடும்ப தலைவியாக வாழ்ந்ததுனால எனக்கு வேலை வாய்ப்பு வருமானம் அந்த மாதிரி தகுதியில் எனக்கு அவ்வளவாக தெரியாது. ஆனால் பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தேவைப்படுது. வேலைக்கு போனாலும் சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கலைனாலும் அந்த பொருளாதாரங்கிற அடிப்படை எல்லாருக்கும் தேவைப்படுது. அந்த பொருளாதாரத்தை பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய என்னை போல உள்ள பெண்கள் தையல் தைக்கிறது, சில வீட்டில் கலைகள் கைவினை பொருள்கள் செய்யறது, அந்த மாதிரி பொருள் ஈட்டக்கூடிய ஒரு திறமை அவங்களுக்கு இருக்கும். அதை வச்சு கொஞ்சம் சமாளிப்பாங்க. அதே சமயம் நீங்க சொல்லும் போது அந்த உடல் உபாதைகள் அல்லது ஆரோக்கிய குறைச்சல் அப்படிங்கிற அளவுல பார்க்கும்போது பொதுவாக சொல்லுவாங்க 50 வயதுக்கு மேல் தேய்பிறை என்று. ஆனா மனத்தளவில் தேய்பிறை என்பதை கொள்ளவே கூடாது. மனதில் என்றும் வளர்ப்பிறைதான். மனம் என்றும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் எந்த முயற்சியும் செய்து கொண்டு நம் மனதையும் உடலையும் இயக்கத்துடன் வைத்து கொண்டு வாழ்வதே நம்முடைய கடமையாக இருக்கும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து. அந்த வகையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மற்றவர்களுக்கும் இந்த கருத்துக்களை சொல்ல விழைகிறோம்.
நிறைவாக வந்து அனைத்துலக பெண்கள் தினம் தொடர்பாக நீங்க ஒரு நிகழ்வு நடத்துறீங்க இல்லையா, அதை பற்றி சொல்லலாமே. காந்திமதி சொல்லுங்க.
நிச்சயமா, இது மகளிர் தினத்தன்னைக்கு நம்ம வந்து இந்த கொண்டாட்டம் நடத்த போறோம். இது வந்து தமிழ் வளர்ச்சி மன்றம் மூலமாக இந்த கொண்டாட்டம் நம்ம தயார் செய்திருக்கிறோம். அப்ப இதை நான் தயார் செய்த பொழுதே இங்கிருந்து கம்பலன் கவுன்சில்ல இருந்து கவுன்சிலர் லீசா லேக் அவங்க வந்து எங்களுக்கு எங்க ஹால் கொடுத்து அதுவும் ஸ்பான்சர் பண்ணி ரொம்ப நல்லா இதுக்கும் உதவி பண்ணாங்க ஹால் கிடைக்கிறதுக்கும். அவங்களும் முக்கிய விருந்தினராக நம்மளுடைய நிகழ்ச்சியில் பங்கு கொள்றாங்க. இதோடு சேர்த்து நாங்க யார் யார் அது மாதிரி பேசுறதுக்காக அழைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னது துளசி சர்மா அவங்களுடைய அனுபவம், மற்றும் மிஷல் அவங்களுடைய அனுபவம். இப்ப இன்னும் ரெண்டு பேரு வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் பத்தி பேசுறதுக்கு இந்த முறை நாங்க ஒரு ஆண், இனிமே நம்ம வந்து பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடப்பதை பற்றி பேசுறதுக்கு இனிமே ஆண்களை தான் தயார்படுத்தணும், ஆண் குழந்தைகளை நன்றாக வளர்க்கணும் அப்படின்ற ஒரு இதுலதான் இந்த முறை நாம ஆண் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுறதுக்காக அவரை அழைத்திருக்கிறோம். அப்புறம் விமன் அண்ட் ஹெல்த், நம்மளுடைய ஃபிட்னஸ், நம்மளுடைய ஹெல்த்தும் சரி நம்மளுடைய ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். அதை பத்தி பேசுறதுக்கு ராணி சுந்தர், திருமதி ராணி சுந்தர் அவங்க பேச வராங்க. இதுல ரெண்டு புத்தக வெளியீடும் இருக்கிறது. இதுல வந்து கார்த்தி சிவா அப்படின்றவங்க அவங்களுடைய புத்தகம் விமன் அண்ட் சேஞ்சிங் வேர்ல்ட் அப்படின்றதுல அவங்க அதுல ஒரு சாப்டர் இங்கு உள்ள ஆஸ்திரேலியன் மக்களோட இவங்களும் சேர்ந்து எழுதியிருக்கிறாங்க. இந்த புத்தகமும் பெண் நூறு அப்படின்ற நூல் சந்திரிகா அவர்களுடைய புத்தகமும் வெளியிட போறோம். இது எல்லாமே இது வெளியீடு என்னன்னா, இது மற்ற பெண்களுக்கும் எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ஊக்கமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட இதை நாங்க தொடங்கி இருக்கிறோம். இன்னும் பல நிறைய நிகழ்ச்சிகள் வர இருக்கின்றன. பெண்களாக இணைந்து நாம் இணைவோம், சந்திப்போம், சாதிப்போம், தமிழர்களாக உயர்வோம். நன்றி, வணக்கம்.
உங்க அனைத்துலக பெண்கள் தின நிகழ்வு வந்து சிறப்பாக நடைபெறும் நமது வாழ்த்துக்கள். இந்த பரிமாற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துளசி, மிஷேல், சுசீலா, காந்திமதி உங்க 4 பேருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
வணக்கம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.